வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அன்பர்களே, நம் மத்தியில் வாழ்ந்த அவர் என்ற வேதாகம படப்புத்தகம் எங்களிடத்தில் உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி பாக்கியம் பெற்றிருக்கிற எங்களுக்கு அருமையானவர்களே, இன்று நம் ரூத்தின் சரித்திரத்தின் கடைசி நிகழ்ச்சிக்கு கடந்து வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியிலே ரூத் போவாஸ் தன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு போவாஸ் செயல்பட தொடங்கினான் என்று சிந்தித்தோம். போவாஸை விட எலிமெலேக்கு நெருங்கிய உறவினன் ஒருவன் இருந்தபடியினாலே பட்டணத்து வாசலிலே போய் உட்கார்ந்து அவனை கூப்பிட்டு அவனோடு பேசி முதலாவது நகோமியினுடைய நிலத்தை மீட்டுக் கொள்வதை குறித்து பேசுகிறான். உடனடியாக அந்த மனிதனும் சரி, நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டான். இப்பொழுது போவாஸ் என்ன சொல்கிறான் பாருங்கள். ரூத் 4:5. அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இங்கே போவாஸ் சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், நான் ஒரு காரியத்தை மறந்துவிட்டேன், நகோமியனுடைய அந்த நிலத்தோடு கூட நீ கையாள வேண்டிய மற்றும் ஒரு காரியமும் உண்டு. ரூத் என்ற பெண் இருக்கிறாள். அவள் ஒரு மோவாபிய பெண். அவள் அந்த சொத்தோடு தொடர்புடையவள். ஏனென்றால் எலிமெலேக்கின் மகனை திருமணம் செய்திருக்கிறாள். இப்பொழுது எலிமெலேக்கும் மறித்துவிட்டான், இந்த ரூத்தின் கணவனும் மறித்துவிட்டான். இதனால் அந்த சொத்து அவளுக்கே சேரும். எனவே நீர் அந்த சொத்துக்களை மீட்டுக் கொள்ளும் நாளிலே அந்த பெண்ணையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். அதாவது ரூத்தையும் நீர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த சொத்தோடு கூட அவள் கட்டப்பட்டவளாய் இருக்கிறாள் என்று கூறுகிறான். அங்கே மிக தெளிவாக போவாஸ் காரியங்களை விளக்கி சொல்கிறான். அந்த பெண் எந்த தேசத்தை சேர்ந்தவள் என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டான். அவள் ஒரு மூவாவிய பெண். உபாமும் 23:3 மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது என்றால், அம்மோனியர்களும் மோவாபியர்களும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இப்படி அந்த மோவாபிய பெண்மணியை இவன் திருமணம் செய்து சபைக்குள்ளே கொண்டு வருவான் என்றால் அது அவனுடைய சொத்துக்கே ஆபத்தானது. இதே நேரம் இதை போவாஸ் செய்வதை குறித்து அவன் தயங்கப் போவதில்லை. சொல்ல வேண்டுமென்றால் இதை செய்ய போவாஸ் மனமகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுகிறான். போவாஸ் ரூத்தை நேசிக்கிறான். அதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் அவன் செய்ய ஆயத்தமாயிருக்கிறான். ஆனால் அந்த அடுத்த மனிதனுக்கு ரூத்தை குறித்து எதுவுமே தெரியாது. அவள் ஒரு மோவாபிய பெண் என்பது மட்டும்தான் இவனுக்கு தெரியும். வசனம் 6 பாருங்கள். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். இங்கே நமக்கு தெரிய வருகிறது என்ன? அந்த சுதந்திரவாளி ஏற்கனவே திருமணமானவன். ஒருவேளை போவாசின் வயதிலே அவனுக்கு பிள்ளைகள் கூட இருந்திருக்கலாம். அந்த பிள்ளைகளும் திருமணமானவர்கள். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டுவிட்டது. இந்த மோவாபிய பெண்ணை அவன் திருமணம் செய்வான் என்றால் அவனுக்கு சொந்தமான எல்லாவற்றிற்கும் பிரச்சனை வரும். எனவேதான் நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டான். அது மட்டுமல்ல, நான் மீட்காததை நீர் மீட்டுக் கொள்ளும் என்றும் போவாசிற்கு அவன் கூறுகிறான். இந்த புத்தகத்திலே அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம். மீட்டுக் கொள்ளும் சுதந்திரவாளி என்பது நம்மை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிழலாய் காணப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த சரித்திரம் நம்முடைய மீட்பின் சரித்திரம் போல இருக்கிறது. நம்முடைய சார்பிலே நம்முடைய மீட்பரானவர் செயல்பட்டார். இந்த மற்றொரு சுதந்திரவாளியிலேயும் ஒரு அருமையான காரியம் காணப்படுகிறது. இந்த சுதந்திரவாளி எதற்கு உதாரணமாயிருக்கிறான் என்றால், மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு உதாரணமாயிருக்கிறான். சொல்லப்போனால் அவன் பெயர் அங்கே சொல்லப்படவில்லை. நியாயப்பிரமாணமானது நம்மை மீட்டுக் கொள்ள முடியாது. இது மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:20 இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணமானது ஒருபொழுதும் மீட்பராக கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் மனிதனுடைய உண்மையான நிலைமையை காட்டுவதற்காகவே கொடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 3:9 பவுல் சொல்லும்பொழுது நியாயப்பிரமாணம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் என்று சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3:7 பார்க்கும்பொழுது மரணத்திற்கேதுவான ஊழியம் என்றும் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் ஒருபொழுதும் ரட்சிக்க முடியாது. நம்மை அது ரட்சிப்பதை விட அது நம்மை குற்றப்படுத்துகிறதாயிருக்கிறது. நம்முடைய பழைய சுபாவத்தை கட்டுப்படுத்துவதற்காக அது கொடுக்கப்பட்டது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை ரட்சிப்பை பெறும்படி யாரும் காத்துக்கொள்ளவில்லை. தேவாலயத்திலேயும் தேவனுடைய சன்னிதானத்திலே இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் பலிகளை அவர்கள் கொண்டு வரும்பொழுதுதான் அவர்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டார்கள். இந்த காரணத்தினாலேதான் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து செல்லும் அந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாளாய் இருந்தது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் மூடி போட்டது. அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்களுக்கு ரட்சகர் ஒருவர் தேவை என்ற காரியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்வதற்கும் அவர்களுக்கு ரட்சகர் தேவை. இந்த அடுத்த சுதந்திரவாளியைப் போல நியாயப்பிரமாணம் ரட்சிக்க கூடாதது. எனவேதான் அந்த சுதந்திரவாளி சொல்லும்பொழுது, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு என்று சொல்கிறார். அது என்னையும் உங்களையும் ரட்சிக்க வேண்டுமென்றால் அது தன்னுடைய நிலைமையை விட்டு கீழான நிலைமைக்கு வர வேண்டும். இந்த அநேகர், நான் 10 கற்பனைகளை கைக்கொள்கிறேன், மலைப்பிரசங்கத்தை கைக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள். அதுவே என்னுடைய சமயம் என்றும் சொல்வார்கள். நீங்களும் ஒருவேளை அதுவே என்னுடைய சமயம் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை எவ்வளவு தூரம் காத்து வருகிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். சிலர் சொல்லலாம், அதை காத்துக்கொள்ள நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் 10 கற்பனையிலேயோ மலைப்பிரசங்கத்திலேயோ எந்த ஒரு இடத்திலேயும் இதையெல்லாம் செய்ய நீ முயற்சி எடு என்று சொல்லப்படவே இல்லை. கர்த்தர் கூறும்பொழுது இதை செய் என்றுதான் கூறியிருக்கிறார். ஒரு கிணறை தாண்ட வேண்டுமென்றால் முழு கிணறையும் தாண்ட வேண்டும். அரை கிணறை தாண்டுவதற்கும் கிணறை தாண்டாமல் உள்ளே குதிப்பதற்கும் வித்தியாசம் இல்லை. அது மட்டுமல்ல, அரை கிணறை தாண்டுவது ஆபத்தானது. எனவே இந்த நியாயப்பிரமாணத்திற்கு சமமான அடுத்த சுதந்திரவாளி நான் மீட்டுக் கொள்ள முடியாது என்று கூறிவிட்டான். அருமையானவர்களே, உங்களுடைய பாவத்திற்கான விலைக்கரியத்தை செலுத்துவதற்கு உங்களை நேசிக்கிற ஒருவர் வேண்டும். அந்த ஒரே வழியிலேதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். என்னையும் உங்களையும் நேசிக்கிற ஒரு மீட்பர், ஒரு சுதந்திரவாளி நமக்கு வேண்டும். ஆம், அவரே சகல தியாகங்களையும் செய்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்ட பொழுது பாவத்தின் பயங்கரமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். அந்நாட்களிலே எந்த ஒரு உடன்படிக்கையை எழுதும் பொழுதும் ஒரு வழக்கத்திற்கு மாறான பழக்கத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். பாருங்கள், 4:7 மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. ஞாபகம் இருக்கிறதா? இந்த கற்பனை தொடர்பாக உபாகமம் 25:9 நாம் பார்த்தபொழுது, அந்த பெண் அவனுடைய கால்களில் இருக்கிற செருப்பை கழற்றிவிட்டு அவனுடைய முகத்திலே துப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் போவாஸ் அவ்வாறு அவனுடைய முகத்திலே துப்பவில்லை. அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் அவனுடைய பாதரட்சைகளை வாங்கிக் கொண்டான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த எல்லா காரியங்களிலேயும் ரூத் செய்ய வேண்டியதை போவாஸ் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறான். அவளுடைய நிலையிலிருந்து அந்த சுதந்திரவாளியின் பாதரட்சையையும் பெற்றுக் கொண்டான். இப்பொழுது இவள் அவனுக்கு மனைவியாகிறாள். இந்த சுதந்திரவாளிக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் வெறுங்காலன் என்று இவனை நாம் அழைக்கலாம். ஏனென்றால் அவனுடைய பாதரட்சையை அவன் இழந்துவிட்டான். அருமையானவர்களே, நற்செய்தியே நம்முடைய கால்களிலே பாதரட்சையாய் இருக்கிறது. எபேசியர் 6:15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய நியாயப்பிரமாணமானது வெறுங்காலாய் போய்விட்டது. அது உங்களை ரட்சிக்கவே முடியாது. ரூத் 4:8-10 வசனங்களை வாசிக்கிறேன். அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்றுப்போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். பாருங்கள், முதலாவதாக அவன் அவளுடைய சொத்தை மீட்டுக் கொள்கிறான். தொடர்ந்து அவன் ரூத்தையும் மீட்டுக் கொள்கிறான். போவாஸ் ரூத்தின் மேலே அன்பு வைத்திருந்தபடியினாலே இவ்வாறு அவளை மீட்டுக் கொள்கிறான். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாய் இருக்கிறான். நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம், அவர் நம்முடைய சார்பிலே செயல்பட்டார். இப்பொழுது போவாஸ் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து, எலிமெலேக்கினுடைய சொத்துக்களை மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, நான் மக்லோனின் மனைவியாகிய ரூத்தையும் மீட்டுக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். ரூத் 4:11 வசனம், அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்கச் செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த சம்பவத்தை குறித்து பெத்லெஹேம் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவள் அந்நிய ஜாதி பெண்ணாயிருந்தாலும் புறஜாதியானவளாயிருந்தாலும் பெத்லெஹேமிலே அவளுக்கென்று ஒரு தனி சிறப்பை அவள் பெற்றுக் கொண்டாள். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, அவள் ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்க அவரை அவளுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தியாகத்தை செய்துதான் வந்தாள். அது மட்டுமல்ல, அவள் இங்கே வந்த பிறகும் யாராவது தன்னை திருமணம் செய்து கொள்ள வாலிபன் கிடைப்பானா என்று சுற்றி அலையவில்லை. அதையும் போவாஸ் கவனித்து அதை குறித்தும் சாட்சி பகர்ந்தான். இன்றைக்கு சில பெண்கள் மிக இளவயதிலேயே யாரையாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்து அவர்கள் விருப்பப்படியே திருமணமும் செய்து கொண்டாலும் அந்த மனம் மகிழ்ச்சியான மனமா இல்லாமல் குடும்பங்கள் உடைந்து போவதை பார்க்கிறோம். ஆண்களே பொதுவாக விடுதலை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பெண்ணானவள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டியவளாய் இருக்கிறாள். தேவன் அவ்வாறுதான் அவர்களை படைத்திருக்கிறார். எனவேதான் தேவன் அவர்களிடத்திலே சொல்லும்பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று எபேசியர் 5:25 கூறியிருக்கிறார். அவர் மனைவிகளை பார்த்து உங்கள் புருஷரில் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லவில்லை. சிலர் ஒருவேளை கேட்கலாம், அப்படியென்றால் அவள் அவ்வாறு நேசிக்க கூடாதா என்று கேட்கலாம். அவள் நேசிக்கத்தான் வேண்டும், ஆனாலும் அவள் பதில் சொல்லுகிறவள், அதாவது புருஷனுடைய அன்புக்கு மறு உத்தரவு சொல்லுகிறவளாய் இருக்கிறாள். அவன் அவளை நேசிப்பான் என்றால் அவளும் அவனை நேசிப்பாள். அதன் விளைவாகவே அவனுக்கு அவள் கீழ்ப்படிந்து வாழ்வாள். அந்த புருஷன் தன் மனைவியை கொடூரமாக நடத்துவான் என்றால் அவள் குளிர்ந்து போனவளாக, எந்த ஒரு காரியத்திலையும் நாட்டமில்லாதவளாக, அவளுடைய அன்பும் செத்து போன ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. எத்தனையோ குடும்பங்களிலே பிரச்சனைகளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் அதிகமான காலகட்டங்களிலே அந்த புருஷனானவனே குற்றம் சொல்லப்பட வேண்டியவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனே பொறுப்பாளியாயிருக்கிறான். அவனே குடும்பத்தை நடத்தி செல்கிறவன். அவன் உண்மையான அன்பினாலே செயல்படும் பொழுது 1 Cor 13 காணப்படுகிற அன்பின் குணலட்சணங்கள் அவனிடத்திலே காணப்படும் பொழுது அந்த பெண்ணானவள் பரிபூர்ணமாய் அவனுக்கு அடிபணிகிறவளாய் இருப்பாள். ஒரு ஆண் தனக்கான மனைவியை தெரிந்தெடுப்பது போல போவாஸ் இங்கே ரூத்தை தெரிந்தெடுத்தான். கிறிஸ்துவும் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அவரே நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக நமக்காக மரித்தார். நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறபடினாலே அவருடைய அன்புக்கு நாம் பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். அவரை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அதுவே ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாஞ்சையாயிருக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்வது. இந்த அநேகர் வருடத்திற்கு ஒரு முறை பெத்லகேமிற்கு சென்று பாலகனை கண்டு வருகிறார்கள். ஆனால் அவர் அங்கே இல்லை. பிரியமானோர்களே, அவர் ஒரு குழந்தையாக அங்கே வந்திருந்தாலும் மிக அதிக காலமாக குழந்தையாகவே இல்லை. பின்னர் ஈஸ்டர் பண்டிகை வருகிறது. அங்கே வெறும் கல்லறையை பார்க்கிறோம். அங்கேயும் அவர் இல்லை. அவர் இன்றைக்கே மகிமையின் மனிதனாயிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலும் தன்னுடைய வாஞ்சையை குறித்து சொல்லும்பொழுது பிலிப்பியர் 3:10-11 வசனங்களிலே, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். அதுவே அப்போஸ்தலனாய பவுலின் நோக்கம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அவரை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மீட்பரை, நம்முடைய இரட்சகரை நாம் அறிந்து கொண்டு அவர் முதலாவது நம்ம நேசித்தபடினாலே நாமும் அவரை நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள்? அவரை நாம் நேசிப்பதற்கு அடையாளமாக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது இங்கே போவாஸ் செய்த காரியத்தை குறித்து பெத்லகேம் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதை குறித்து அவனை வாழ்த்துகிறார்கள். வசனங்கள் 12-14 வரை பாருங்கள். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்யப் போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக கடவுது என்றார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. ஏன் அந்த பெண்கள் நகோமியை குறித்து இதை சொன்னார்கள்? எலிமெலேக்கின் சுதந்திரம் தொடர வேண்டும். அது இப்பொழுது போவாஸ் மூலமாய் செயல்படப் போகிறது. நமக்கும் மிகுந்த மகிழ்ச்சியுள்ள ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கும் ஒரு சுதந்திரவாளி உண்டு. இந்த பாவம் நிறைந்த ஏழ்மையான உலகத்தை சற்றே எட்டி பாருங்கள். பதறிப்போய் எங்கே ஓடுவதென்று தெரியாமல் இருக்கிறது. தெருவிலே போகும்பொழுது நீங்கள் முகங்களை பாருங்கள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுடைய முகங்களிலே பெரிய ஒரு வெறுமையையே நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய முகங்கள் அதை வெளிப்படுத்தவில்லை. சிறு பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள். ஆனால் பெரியவர்கள் அப்படி இல்லை. வாழ்க்கையிலே எந்த நோக்கமும் அவர்களுக்கு இல்லை, எந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. தேவனற்றவர்களாக பலர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க ஒரு சுதந்திரவாளி வேண்டும். இன்றைக்கு எண்ணற்ற மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவே நம்மை மீட்டெடுக்கும் சுதந்திரவாளி என்பதை அறியாமல் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட மீட்பை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவியாமல் கொண்டாடுகிறார்கள். ரூத் 4:15-16 வசனங்கள், அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். கவனித்தீர்களா? இந்த பிள்ளை நகோமியின் பேரன். இவன் அவளுக்கு எத்தனை விலையேற பெற்றவனாய் காணப்படுகிறான். வசனம் 17, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தன்னுடைய பேரனை மிகவும் அதிகமாக நகோமி நேசிப்பதை பார்த்த அண்டை அயலகத்தார் அவனுக்கு ஓபேத் என்று பெயரிடுகிறார்கள். ஓபேத் என்றால் ஊழியக்காரன் என்று சொல்லலாம், அல்லது தொழுது கொள்பவன் என்றும் கூறலாம். நகோமியோடு கூட எந்த விதத்திலேயும் இரத்த சம்மதம் இல்லாதவனாய் இருந்தாலும் சட்டப்படி அவனே நகோமியின் பேரன். உண்மையாகவே நகோமியின் வயதான காலத்திலே நகோமிக்கு அவன் பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான். எலிமெலேக்கின் இடத்தையும் மக்லோன் இடத்தையும் இந்த பேரன் நிறைவு செய்கிறான். இவளுடைய சொத்து சுகங்கள் எல்லாமே போவாஸ் ரூத் இவர்களின் மகனான ஓபேத்துக்கு செல்லும். அவன் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிற ஒருவனாய் இருப்பான். இப்பொழுது தொடர்ந்து அங்கே வருகிற ஓபேத்தின் வம்ச வரலாறை நாம் பார்ப்போம். ஓபேத் ஈசாயின் தகப்பன். இந்த ஈசா யார்? அவன்தான் தாவீதின் தகப்பன். ரூத் 4:18-22 வாசிக்கிறேன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அருமையானவர்களே, ரூத்தின் இந்த இறுதி வசனங்களாய் அமைந்திருக்கிற வம்ச வரலாறு பழைய பாட்டின் மற்ற பகுதிகளைப் போலவே மிக முக்கியமானது. ஏன் என்று கேட்கிறீர்களா? இந்த சிறிய புத்தகமும் இந்த வம்ச வரலாறுமே தாவீதை யூதாவின் வம்சத்தோடு தொடர்புபடுத்தி காட்டுகிறது. இது இல்லை என்றால் தாவீது யூதாவின் வம்சத்திலே வந்தவர் என்பதற்கான எந்த வரலாறும் இல்லை. இந்த காரணத்தினாலே இந்த ரூத்தின் புத்தகம் மிக முக்கியமானது. ஏனென்றால் இது தேவனுடைய திட்டத்திற்குள்ளும் தேவனுடைய வழிமுறைகளுக்குள்ளும் சரியாக பொருந்துகிறதாய் இருக்கிறது. ரூத் புத்தகத்தின் இறுதிச் செய்தியாக இந்த மீட்டுக்கொள்ளும் சுதந்தரவாளியை குறித்து சற்றே பார்ப்போம். எந்தெந்த வகைகளிலே இயேசு கிறிஸ்து இப்படி மீட்டுக்கொள்ளும் சுதந்தரவாளிக்கு ஒத்தவராயிருக்கிறார்? முதலாவதாக, அவன் மிக நெருக்கமான உறவினராய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவன் மீட்டுக்கொள்ள மன விருப்பமுள்ளவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மீட்டுக்கொள்ளும் சுதந்தரவாளி மீட்டுக்கொள்ள தக்கவனாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, மீட்டுக்கொள்ளும் சுதந்தரவாளி சுதந்திரமுள்ளவனாய் இருக்க வேண்டும். இறுதியாக, மீட்டுக்கொள்பவன் மீட்டுக்கொள்வதற்கான விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அதற்கான காரியங்களை அவன் செலுத்தக்கூடியவனாய் இருக்க வேண்டும். இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் ரூத்துக்காக போவாஸ் சந்திக்கக்கூடியவனாய் இருந்தான். நம்முடைய சுதந்தரவாளியாகிய மீட்பரான இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தை மீட்டுக்கொள்ள எல்லா தகுதிகளையும் பெற்றவராய் இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் தகுதி மிக நெருங்கிய உறவினராய் இருக்க வேண்டும். இதற்கு எந்தவிதமான ஆதாரமும் தேவையில்லை. ஏனென்றால் இந்த காரணத்தினாலேதான் போவாஸ் செயல்பட முடிந்தது. நானே உன்னுடைய நெருங்கிய சுதந்திரவாளி என்று சொல்ல முடிந்தது. எலிமெலேக்கின் குடும்பத்தோடு கூட இவன் உறவினனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய மீட்டுக்கொள்ளும் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போல மனிதனாக வந்தார். எபிரேயர் 2:14-16 பாருங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மனித குடும்ப வரலாற்றிலேயும் வந்தார். அது மட்டுமல்ல, இவரே 5:2, கலாத்தியர் 4:4, 5 எல்லாமே இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக வந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அவர் என்னையும் உங்களையும் அறிந்திருக்கிறார். உங்கள் நண்பர்களை விட உங்களை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். உங்கள் உறவினர்களை விட அவருக்கு உங்களை நன்றாக தெரியும். ஏன், உங்கள் கணவனோ உங்களுடைய மனைவியோ உங்களை குறித்து அறிந்திருப்பதை விட அவர் அதிகமாய் அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, நீங்கள் உங்களை அறிந்திருப்பதை விட அவர் உங்களை குறித்து அதிகமாகவே அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு உங்களை குறித்து தெரியும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். தேவன் மனிதனாக வந்து செயல்பட்டபடியினாலே என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் கடந்து வரும் அநேக அனுபவங்களை விவரிக்க முடியாவிட்டாலும் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் மனிதனானபடியினாலே உலகத்தின் பாவத்திற்காக மரிப்பதற்காக அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்த தேவையாயிருந்தபடினாலே அந்த தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். எனவே நம்முடைய வாழ்க்கையானது ஒரு உயர்வான பரிசுத்தமான நோக்கத்தோடையே தொடர்கிறது. நான் விழுந்து போகும் பொழுதும் எழுந்து தூசியை தட்டிக்கொண்டு தொடர்ந்து ஓடப்போகிறேன். ஏனென்றால் நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவிலே தேவன் நம்மை அழைத்த பெரிய அந்த பந்தய பொருளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நகோமிக்கு உறவினனான மற்றொரு சுதந்திரவாளி மீட்டுக்கொள்ள விருப்பமில்லாதவனாய் இருந்தான். ஆனால் போவாஸ் மன விருப்பத்தோடு செயல்பட்டான். போவாஸ் ரூத்தை நேசித்தபடியினாலே அவன் செயல்பட்டான். என்னையும் உங்களையும் நேசிக்கிற ஒரு மீட்பர் நமக்கு உண்டு. அவரே இயேசு கிறிஸ்து. ரோமர் 3:24 பார்க்கும் பொழுது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். எந்த காரணமும் இல்லாமல் இலவசமாய் அவர் நம்மை ரட்சித்தார். அவர் நம்மை நேசித்தபடியினாலே அவரே விருப்பம் கொண்டு நமக்கு மீட்பரானார். இவரே ஆய்க்கோன் சொல்லும் பொழுது 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே அவர் நம்மை மீட்டுக் கொள்ள விருப்பம் உள்ளவராய் இருந்தார் என்பது தெரிகிறது. அவர் விரும்பி தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினாலே அவர் சாக்ரட்டிஸை போல தற்கொலை செய்தார் என்று சிலர் தவறாக சொல்வார்கள். அவருடைய மரணம் தற்கொலையாய் இல்லாவிட்டாலும் அவர் நமக்காக நம்மேலே உள்ள அன்பினாலே மரணத்தை ருசிக்க ஆயத்தமுள்ளவராய் இருந்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வீட்டிலே தீப்பற்றி எரிந்தது. சுற்றி நின்ற மக்கள் கூட்டத்திலும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு பெண் உள்ளே போனாள். ஆனால் அவள் தீயின் வெப்பத்தினாலே மரித்து போனாள். இதை குறித்து செய்தித்தாளிலே எழுதும்பொழுது அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் மறுநாளிலேயே அதற்கு மன்னிப்பு கோரி எழுதினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவள் ஓடி சென்று தனது சிறிய குழந்தையை காப்பதற்காக உள்ளே சென்றாள் என்பதுதான் உண்மை. நெருப்பு அணைக்கப்பட்ட பின் உள்ளே போய் பார்த்தபொழுது படுக்கையிலே படுத்திருந்த சின்ன குழந்தை வெந்து போகாதபடி குழந்தையை காப்பதற்காக அந்த குழந்தையின் மேலே படுத்து அதை காக்கும்படியாய் அவள் மறித்திருந்தாள். ஆம், அவள் செய்தது தற்கொலை அல்ல, தனது பிள்ளையை நேசித்தபடியினாலே அதற்காக தன் ஜீவனையும் கொடுத்தாள். 3வதாக நாம் பார்த்தது போல அந்த மீட்கும் சுதந்திரவாளியால் மட்டுமே மீட்பை செய்ய முடியும். போவாஸ் மீட்பதற்கு எல்லா தகுதியும் பெற்றவனாயிருந்தான். அதேபோல இயேசு கிறிஸ்துவும் நம்மை மீட்க தகுதி உள்ளவராயிருக்கிறார். அவரால் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு மீட்பை நமக்கு கொடுக்க முடியும். எபேசியர் 7:25 பார்க்கும்பொழுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆம், அவரே நம்மை மீட்க தகுதி பெற்றவர். யோபு என்ன சொல்கிறார்? யோபு 19:25, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆம், நானும் அதை கூற முடியும். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் பிதாவின் வலது பாரசத்திலே இருக்கிறார். அன்று ஒரு நாள் அவர் இந்த பூமியின் மேலே நின்றார். என்னை மீட்கும்படியாக சிலுவையிலே தொங்கினார். எனவே அவரே என்னை மீட்டெடுக்கக்கூடியவர். பிலிப்பியர் 2:9-11 அவருடைய மீட்பின் செயல் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை நேசிக்க வல்லமை உள்ளவர். அவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரா? அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அவரண்டை வந்தால் அவர் உங்களையும் ரட்சிப்பார். அதற்கு ஆயத்தமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போஸ்தலர் 18:10. அப்போஸ்தலர் 18:10.